இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் திரு முனைவர் எஸ் கணேசன் அவர்கள் சர்வதேச சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க விளையாட்டு பற்றி பல தகவல்களை நமது பண்பலையில் உரையாட இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லட்சுமணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் முனைவர் கணேசன், மாமன்னர் கல்லூரியில் பேராசிரியராகவும் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழகத்தின் செயலாளராகவும் இருந்து வருகிறேன்.
சார், இன்று சர்வதேச சதுரங்க தினமாக வந்து கொண்டாடப்படுகிறது. அந்த சதுரங்க விளையாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்ப காலகட்டங்களில் வந்து ஏதோ ஒரு விளையாட்டில் அதுவும் ஒன்றா இருந்து அப்படி ஒரு காலகட்டமாக இருந்துகிட்டுருச்சு. பல்வேறு காலகட்டங்கள்லையும் மாற்றங்கள் கொண்டு வந்து இன்றைக்கி சதுரங்கம் அப்படின்னா ஒரு ஒலிம்பியாட் போட்டி அளவுக்கு அதுவும் தமிழகத்தில் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் நடந்திருக்கு. இதை பற்றி விரிவாக கூறுங்க சார்.
நிச்சயமா, சதுரங்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதுலேயே சொல்லுவாங்க, அது வந்து உலகத்தின் மிக பழமையான விளையாட்டுக்குழல் ஒன்று, உலகத்தின் நவீன விளையாட்டுக்குழல் ஒன்று, இப்படி ரெண்டுக்குமே பொருந்தக்கூடியது இந்த சதுரங்க விளையாட்டு. உங்களுக்கு இந்த பேர்லேயே இருக்கு சதுர் அங்கம். சதுர்னா வந்து நான்கு வித படைகள். முக்கியமாக இது வந்து ஒரு போர்க்கலையோடு தொடர்புடைய விளையாட்டாக பார்க்கப்படுகிறது. நம்ம இந்திய வட இந்திய மொழியில் வந்து சதுரங்கம்னு சொல்கிறாங்க. இந்த நான்கு விதமான படைகள் எப்படி நம்ம தேர்ப்படை, காலாட்படை, யானைப்படை இந்த மாதிரி படைகள் இருக்கோ, இந்த படைகளை வந்து அணிவகுத்து அரசர்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் போர் தொடுத்து ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இது அரசர்கள் விளையாடும் விளையாட்டை அல்லது ஒரு மிலிட்ரியோட தொடர்புடைய விளையாட்டாக பார்க்கப்பட்டது. சதுரங்கத்தின் பிறப்பிடம் உலகத்திலேயே இந்தியாவாக கருதப்படுகிறது. இங்கே இந்தியாவிலேருந்து உங்களுக்கு இந்த மத்திய ஆசிய நாடுகள் மற்றும் அரேபியா வரைக்கும் உங்களுக்கு சதுரங்கம் பரவியது. பின்னர் அங்கிருந்து ஐரோப்பாவிற்கு மற்றும் உலகத்தின் பல பகுதிகளுக்கு இந்த செஸ் விளையாட்டு பரவியதாக உலகெங்கிலும் கருதப்படுகிறது. இன்னும் நான் சொன்னப்பல சதுரங்கம்னு சொன்னேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காயும் வந்து ஒவ்வொரு விதமாக மூவ் பண்ணக்கூடியது. இதில் வந்து யானைன்னு இருக்குன்னா யானை வந்து ஒரு விதமாக நேராக செல்லும். அது நகர்ந்து வரும் பாதையில் இருக்கும் காய்களை அது வெட்டி தள்ளக்கூடிய இயல்புடையது. எப்படி நம்ம யானைப்படை யானை நேராக வந்ததுன்னா எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களை தள்ளி கொன்று முன்னேறுகிறதோ யானைப்படை, அந்த மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு காலாட்படை, தேர்ப்படை, ராணி மற்றும் அரசம். இந்த சதுரங்க காய்களையே இந்த அரசி அல்லது ராணி அந்த குயின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் ரொம்ப பவர் ஜாஸ்தி. அது எப்படி வேணாலும் செல்லும், எத்தனை கட்டங்கள் வேணாலும் செல்லக்கூடியது. ஒரு ராணி வந்து ஒரு வெட்டுப்பட்டு விட்டால் அந்த ஆட்டக்காரன் வந்து பலவீனம் அடைந்து விடுவான். அதே மாதிரி அரசனை, இப்போ ஒரு போர் நடக்கிறது, போரில் வெற்றி பெற்றதன் அடையாளம் எதிரி நாட்டு அரசனை கைது செய்வது அல்லது அவன் இறந்து விடுவது. இப்போ அரசனை வந்து இப்போ சதுரங்க விளையாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எதிரி நாட்டு அரசனை கைது செய்வது, அதை வந்து இங்கிலீஷில் வந்து செக்மேட் என்று சொல்வார்கள். அவனுக்கு வந்து செக் கொடுத்து அவனை நகரவிடாமல், அரசனை நகரவிடாமல் செய்து விடுவது. அப்படி செய்கிறத வந்து உங்களுக்கு வந்து செக் கொடுத்து செய்யும்போது செக்மேட்னு சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட வெற்றி, இந்த செஸ் விளையாட்டில் வந்து வெற்றி தோல்வி இப்படியாக தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுக்கு வந்து உலகத்தில் வந்து நான் சொன்னப்பல இந்தியாவில் தோன்றி உலகெங்கிலும் பல நாடுகளில் இந்த செஸ் விளையாட்டு விளையாடப்பட்டு வருகிறது. இந்த இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் பல்வேறு விளையாட்டுகளை பற்றி புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. இப்போ மற்ற விளையாட்டுகளை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் தராசில் ஒரு பக்கம் வச்சுட்டு, எண்ணிக்கையில் ஒரு பக்கம் வச்சுட்டு, சதுரங்க விளையாட்டை பற்றி மற்றும் எழுதின புத்தகங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த சதுரங்க விளையாட்டை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம் என்று சொல்வார்கள். அது முற்றிலும் உண்மை. உங்களுக்கு சதுரங்க விளையாட்டில் எப்படி எப்படியெல்லாம் காய்களை நகர்த்தலாம், அதாவது ஒரு மூன்று பிரிவாக பிரிப்பார்கள். ஓப்பனிங், அதாவது துவக்க ஆட்ட முறை, மற்றும் மையப்பகுதி, அதாவது நடுநிலை இல்லை, மிடில் கேம் என்று சொல்வார்கள். ஒரு 10-20 நகர்த்தல்களுக்கு பிறகு எப்படி அந்த ஆட்டத்தை கொண்டு செல்வது. அதே மாதிரி இறுதி கட்டம், எண்டு கேம் என்று சொல்வார்கள். ஓப்பனிங், மிடில் கேம், எண்டு கேம். இப்படி இதை பற்றிய ஏராளமான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பல்வேறு விதமான ஓப்பனிங் முறை இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கிங்ஸ் கேம்பிட்மா, குயின்ஸ் கேம்பிட்னு சொல்லுவாங்க, இந்தியன் டிஃபென்ஸ்மாங்க, கிங்ஸ் இந்தியன் டிஃபென்ஸ், கிங்ஸ் இந்தியன் நகர்த்தல், குவீன்ஸ் இந்தியன் நகர்த்தல், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். பல்வேறு விதமான ஆட்ட உத்திகள் இருக்கின்றன. இவற்றை பற்றி உங்களுக்கு புத்தகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அப்புறம் சதுரங்க விளையாட்டு நிபுணர்கள் வந்து பிறருக்கு பயிற்சி அளிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்குது. உலகம் முழுவதிலையும் இந்த விளையாடப்பட்ட இந்த விளையாட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஐரோப்பாவில் உங்களுக்கு புகழ் பெற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருடங்களாக இதற்கு மற்ற விளையாட்டுகளுக்கு எப்படி ஒலிம்பிக்ஸ், இப்போ நவீன ஒலிம்பிக்ஸ், மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் 1896 உங்களுக்கு நடந்தது, பாரிஸில் நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மற்ற விளையாட்டுகளை பார்த்தா செஸ் விளையாட்டுக்கு மட்டும்தான் ஒரு ஒலிம்பிக்ஸ் உண்டு, அதை ஒலிம்பியாட்னு சொல்லுவோம். ரொம்ப பெருமைப்படத்தக்க விஷயம். செஸ் விளையாட்டோடு தொடர்புடைய அவங்களுக்கு செஸ்ஸுக்கு ஒலிம்பிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒலிம்பிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல்வேறு நாடுகளில் நடந்திருக்கு. ஒரு காலத்தில் ரஷ்யர்கள் வந்து ரஷ்யா நாட்டுக்காரங்க கொடி கட்டி பறந்துருக்காங்க. இப்போ உலகத்தில் இது வரைக்கும் ஒரு 10-12 உலக செஸ் சாம்பியன்ஸ் இருந்தாங்கன்னா அதில் 7-8 பேர் ரஷ்யாக்காரங்க தான். பாபி ஃபிஷர்னு அமெரிக்க சாம்பியன் ஒருத்தர் இருந்தார் 1972. அதுக்கப்புறம் நம்ம விஸ்வநாத ஆனந்த் வந்து சாம்பியன் ஆனார். பிறகு இப்போ மேக்னஸ் கால்சன் என்கிற நார்வே நாட்டு வீரர் சாம்பியனாக இருக்கார். ஸோ இந்த 2-3 பேரை தவிர்த்து விட்டு பார்த்தால் மற்ற எல்லாருமே ரஷ்யா நாட்டில் பிறந்து சதுரங்கம் விளையாடிய சாம்பியன்கள் தான். அந்த அளவுக்கு உலக சதுரங்கத்தில் ரஷ்யாவோட டாமினேஷன், ரஷ்யாவோட ஆளுமை இருந்தது. உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகள். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கடந்த 30 வருடங்களாக வந்து ஒரு செஸ் மறுமலர்ச்சி, ஒரு ரெவல்யூஷனை ஏற்பட்டுள்ளது என்று சொன்னால் உண்மையில் மிகையாகாது. பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிறிஸ்து பிறப்பதற்கு பின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி விஸ்வநாத ஆனந்தோட வருகைக்கு முன் இந்தியாவோட செஸ் எப்படி இருந்தது, விஸ்வநாதன் ஆனந்தோட வருகைக்கு பின் இந்தியாவோட செஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லலாம். ஈஸியாக சொல்லலாம். இந்தியாவோட முதல் இப்போ செஸ் விளையாட்டில் ஒரு நிபுணராக இருக்கிறவங்கள செஸ் மாஸ்டர் ஐஎம்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் செஸ் மாஸ்டர். முதல்ல இந்தியா சார்பாக செஸ் மாஸ்டர் ஆனவர் மேனுவல் ஆரோன் என்கிற சென்னையைச் சேர்ந்தவர். 85 வயசு 86 வயசு இன்றும் அவர் சென்னையில் வசித்து வருகிறார். 9 தடவை இந்தியாவோட சாம்பியனாக வந்தவர். அதுக்கு மேலே இருக்கிற தகுதி என்னன்னா கிராண்ட் மாஸ்டர் தகுதி. இந்தியாவோட முதல் கிராண்ட் மாஸ்டராக 1987 விஸ்வநாதன் ஆனந்த் வந்தார். அவர் வந்து அப்புறம் கிட்டத்தட்ட அந்த டயத்தில் உலக ஜூனியர் சதுரங்க பட்டத்தையும் அவர் ஜெயித்தார். பிறகு பெரிய அப்போதைய சாம்பியன்களான கார்போவ் என்பவர், காஸ்பரோவ் என்பவர், இவங்கள்லாம் விளையாண்ட பெரிய ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மேட்சஸ் எல்லாம் கூட அவர் ஜெயிச்சிருக்கார். ஃபஸ்ட்டு வந்திருக்கார் யார், விஸ்வநாதன் ஆனந்த். ஸோ ஆனந்தின் வருகைக்கு பிறகுதான் இந்தியாவில் வந்து ஒரு செஸ் மறுமலர்ச்சி ஏற்பட்டது என்று சொன்னால் அது முற்றிலும் உண்மை, முற்றிலும் தகும். ஒரு காலத்தில் இந்த நான் கிராண்ட் மாஸ்டர் என்று சொன்னேன் அல்லவா, இந்த கிராண்ட் மாஸ்டர் போட்டி இந்தியாவில் வருஷத்துக்கு 1 அல்லது 2 தான் நடக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு 10 டோர்னமெண்ட், 20 டோர்னமெண்ட் கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் நடக்கிறது. அண்மையில் கூட சென்னையில் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் போட்டி நடந்தது. பிறகு உங்களுக்கு அண்மையில் உள்ள மதுரையில் கூட ஈஸ்ட் ஆஃப் ஏத்தன்ஸ் அப்படின்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் டோர்னமெண்ட் நடந்திருக்கு. இப்போ நிறைய போட்டிகள் நடக்கின்றன, நிறைய சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ செஸ் டோர்னமெண்ட் ஆடுறாங்க.
இப்போ முன்ன காட்டிலும் இந்த செஸ் விளையாட்டு அப்படிங்கிறது இதோட வளர்ச்சி பரிமாணம் எந்த அளவுக்கு இருக்குது சார், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
நிச்சயமாக உங்களுக்கு நான் சொன்னப்பில் விஸ்வநாத ஆனந்தை பார்த்துட்டு நம்மளோட பிள்ளையும் ஆனந்த் மாதிரி வரணும்னு இந்தியாவை சேர்ந்த பெற்றோர்கள், என்ன இந்தியான்னு ஏன் சொல்கிறேன்னா 100 கோடிக்கு மேலே மக்கள் தொகை இருக்கக்கூடிய திறமைசாலிகளை கொண்ட நாடு நம்ம நாடு, ஒவ்வொரு பெற்றோரும் என் பிள்ளையும் ஆனந்த் மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள செஸ்ஸில் ஈடுபடுத்தினாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் குறிப்பாக கூட சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டை தான் இந்தியாவோட செஸ் கேபிட்டல், செஸ் தலைநகரம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவில் வந்து ஒரு 80 கிராண்ட் மாஸ்டர்கள் இருந்தார்கள் என்றால் இன்றைக்கும் கூட 25க்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் சென்னையிலும், அதாவது தமிழ்நாட்டில் வசிக்கின்றனர். ஸோ உங்களுக்கு இந்தியா முழுக்க உங்களுக்கு நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து செஸ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு செஸ் டீச்சர்ஸ், அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு இந்த செஸ்ஸில் நல்லா சிறந்து விளங்கி ஒரு மேட்சஸ் எல்லாம் ஜெயிக்கிறப்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் உங்களுக்கு வந்து படிப்பு, உங்களுக்கு MBBS-ஆக இருக்கட்டும், இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஹையர் ஸ்டடீஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் மற்ற விளையாட்டில் ஜெயித்தாலும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி செஸ்ஸிலையும் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல படிப்பு கிடைக்கும். அது மட்டுமல்ல, செஸ்ஸில் சிறந்து விளங்குபவர்களுக்கு உங்களுக்கு பாரத் பெட்ரோலியம் மற்றும் வந்து பல்வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுவனங்களில் உங்களுடைய செஸ் விளையாட்டு திறமையின் அடிப்படையில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர், இளம் கிராண்ட் மாஸ்டர், 16 வயதான பிரக்ஞானந்தா என்கிற சென்னை வீரருக்கு பாரத் பெட்ரோலியம் நிறுவனமானது வேலை வாய்ப்பை வழங்கியுள்ளது. அவர் அதில் ஜாயின் பண்ணிட்டார். கிட்டத்தட்ட 18 வயசு ஆனதுக்கப்புறம் தான் வேலைக்கு போகிறார். இருந்தால் கூட இப்பொழுதே அவருக்கு வந்து அந்த விளையாட்டு சார்பாக அவருக்கு ஊக்கத்தொகை, சிறப்பு தொகை வழங்கப்படுகிறது. இதன்படி உங்களுக்கு படிப்புல மற்றும் வந்து வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் வந்து செஸ்ல சிறந்து விளங்குறதுப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுனால 1000கணக்கான 1000கணக்கான இளம் சதுரங்க வீரர்களும் வீராங்கனைகளும் இந்தியாவில் செஸ் கற்றுக்கிறாங்க, செஸ் விளையாடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் ரஷ்யாவை சொல்லுவாங்க, ரஷ்யாவில் கெலின்கிராடுங்கிறது மெட்ராஸ் மாதிரி பெரிய ஊர், சென்னை மாதிரி. அங்கே பசங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து லஞ்ச் டைம் முடிச்சுட்டு இந்த 1-2 வரிசையாக செஸ் போர்டு அடுக்கி வச்சுருப்பாங்களா டேபிளில், அப்படியே மடம் மடம் மடம்னு பசங்க மாற்றி மாற்றி விளையாடுவாங்களாம். விளையாடிட்டு ஒரு 10-20 நிமிஷம் விளையாடிட்டு அப்புறம் படிக்க போடுவாங்களாம் மத்தியானம் 2 மணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி அந்த ஊரில் ரஷ்யாவில் கலாச்சாரத்தோடு கலந்தது செஸ்ஸு, கல்வி திட்டத்தோடு கலந்தது செஸ் கிட்டத்தட்ட அந்த நிலையை இந்தியா இன்று அடைந்து விட்டது. அதனால தான் இனி எல்லாமே இந்தியாவில் செஸ்ஸுக்கு வந்து ஏறுமுகம் தான். இனி எதிர்கால அடுத்த சாம்பியனும் ஆனதுக்கு அப்புறம் வெகு விரைவில் வந்து அடுத்த இந்தியர்கள் வந்து உலக சாம்பியனாக வர்ற நாள் வந்து வெகு தூரத்தில் இல்லை என்ன அப்படி சொல்லலாம். எல்லாம் சிகரம் வைத்தால் போல உங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பே வந்து நம்ம நாட்டில் நடத்துனாங்க, விஸ்வநாத ஆனந்த் விளையாண்டார் கால்சனோட. இப்பொழுது செஸ் ஒலிம்பியாட் ரஷ்யாவில் நடைபெற வேண்டியது. ஆனால் அங்கே உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம் நடப்பதனால் அதனை நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தது. இந்தியாவுக்கு கிடைத்தவுடன் நமது தமிழ்நாடு, நமது தமிழக அரசு நாங்கள் சிறப்பாக நடத்துகிறோம் என்று அந்த வாய்ப்பினை அவர்கள் பெற்றுள்ளார்கள். அதன்படி மாமல்லபுரத்தில், நமது சென்னைக்கு அருகே உள்ள மாமல்லபுரத்தில் 44வது உலக செஸ் ஒலிம்பியாடானது வெகு சிறப்பாக உங்களுக்கு வருகிற July 28 to August 10 வரை சிறப்பாக நடைபெற உள்ளது. 180க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான மிகச்சிறந்த சதுரங்க விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளும் வந்து அதில் பங்கு பெற இருக்கிறார்கள். உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால், சரி இந்த விளையாட்டில் பங்கு பெற போகிறாங்க, இவங்க விளையாடுறதெல்லாம் பார்ப்பதற்கு, அவங்களோட கலந்து பழகுவதற்கு நம்ம நாட்டு இளம் வீரர்களுக்கு வீராங்கனைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் என்று யோசித்த நமது அகில இந்திய செஸ் சங்கமும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும், நாட்டில் எல்லா மாநிலத்திலையும் சரி, தமிழ்நாட்டை எடுத்துட்டா தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 15 வயதுக்குட்பட்ட இளம் சதுரங்க வீரர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு அதில் பாய்ஸில் வின்னர் வெற்றியாளர், கேர்ள்ஸில் வெற்றியாளர் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணி இதில் வந்து 38 மாவட்டங்களைச் சேர்ந்த 76 வீரர்களும் வீராங்கனைகளும் இந்த செஸ் மேட்சை வந்து பார்க்க போகிறாங்க. 3 நாட்கள் அந்த விளையாட்டு நடக்கும் இடத்துலையே தங்கி அந்த விளையாட்டெல்லாம் பார்த்து, அந்த விளையாட்டு விளையாடுற கிராண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் கலந்து பழகி செஸ் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எல்லாவற்றுக்குமான செலவையும் வந்து உங்களுக்கு இந்த போட்டி நடத்தும் அமைப்பாளர்களே ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். இன்னும் சொல்லப்போனால், நம்ம தமிழக அரசு அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியரும் இதனை பார்ப்பதற்கு அவங்களுக்கு அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கும் தனியாக போட்டிகள் நடத்த உள்ளார்கள். அதிலிருந்தும் உங்களுக்கு அரசு பள்ளி வீரர்களும் வீராங்கனைகளும் செஸ் வீராங்கனைகள் அவர்கள் அழைத்துச் செல்லப்பட இருக்கிறார்கள் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இப்போ உங்களுக்கு அடுக்கடுக்கான போட்டிகள் இளைஞர்களுக்கு வந்து உங்களுக்கு அரசு பள்ளி சதுரங்க கழகம் மூலமாக பல்வேறு விதமான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நிறைய போட்டியாளர்கள் இளம் சதுரங்க வீரர்கள் செஸ்ஸை கற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு செஸ் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸ்கூல்லையே வந்து செஸ் கோச்சிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் டைரக்டர்ஸ்னு சொல்லுவோம்ல, PETஸ்க்கெல்லாம் இப்போ பயிற்சிகள் அளிக்கப்பட்டுள்ளது, அவங்களும் அதை சிறப்பாக செய்கிறாங்க. அதனால் உங்களுக்கு இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு செஸ் ரெவல்யூஷன், ஒரு செஸ் புரட்சி, ஒரு மௌன புரட்சி ஏற்பட்டுள்ளது. இதன் வெளிப்பாடாக இன்னும் ஒரு சில ஆண்டுகளிலேயே அடுத்த உலக சாம்பியனும் இந்தியராக, ஏன் தமிழராக நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப பிரைட்டாக இருக்கு என்று நான் சொல்ல முடியும். குறிப்பாக இப்போ சொல்ல போனால், இளம் வீரர் பிரக்யானந்தா, இளம் வீரர் குகேஷ் என்பவர், அண்டை மாநிலம் தெலுங்கானாவைச் சேர்ந்த அர்ஜுன் என்கிற வீரர், விதித் குஜராத்தி என்னும் இன்னொரு வீரர், இவங்கள்லாம் வந்து இந்தியாவின் சார்பாக அந்த உலக சாம்பியன் என்கிற வெற்றி கனியை, வெற்றி மகுடத்தை பறிப்பதற்கு தங்களை உருவாக்கி கொண்டு வந்துள்ளார்கள். அந்த வெற்றி மகுடம் அவர்கள் எட்டும், அவர்கள் கரங்கள் எட்டும் இடத்தில் தான் உள்ளது. இவர்களில் ஒருவர் எதிர்காலத்தில் உலக சாம்பியனாக வருவார் என்பதில் எனக்கு எல்லளவும் ஐயமில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே, இந்த உலக சதுரங்க தின சந்தர்ப்பத்திலே, நமது பண்பலை வாசகர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், நீங்கள் அனைவரும் சதுரங்கத்தில் இன்ட்ரெஸ்ட் செலுத்துங்கள், சதுரங்கம் விளையாடுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கும் இளம் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அந்த விளையாட்டை கற்றுக் கொடுங்கள், அவர்கள் அந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கு உங்களாலான ஊக்கத்தை கொடுங்கள். யார் கண்டார்கள், அடுத்த விஸ்வநாதன் ஆனந்த் உங்கள் வீட்டிலிருந்தே உருவாகலாம்.
சர்வதேச சதுரங்க தினத்தில் சதுரங்கம் விளையாட்டை பற்றியும் அதனுடைய பயன்கள் பற்றியும் விரிவாகன வகையில் எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
புதுகை பண்பலை நேயர்களே, இதுவரை இந்த உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு உலக அளவில் இந்த செஸ் விளையாட்டின் தோற்றம், அதன் வளர்ச்சி, மற்றும் இந்தியாவில் இந்த செஸ் விளையாட்டு எப்படி பாப்புலர் ஆச்சு, இந்தியாவில் வந்து செஸ் எந்த நிலைமையில் உள்ளது, அதாவது இதை பற்றியெல்லாம் இதுவரைக்கும் பொறுமையாக நான் கூறியவற்றை கேட்டதற்கு உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. புதுக்கோட்டை சதுரங்க கழகத்தின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இதுவரை சர்வதேச சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க விளையாட்டு பற்றி பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்ட சதுரங்க கழக செயலாளர் திரு முனைவர் எஸ் கணேசன் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6300707950 என்ற எண்ணிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.